ஒன்னு பேதுரு மூணாவது அதிகாரம் வசனம் 8-9 நான் படிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அந்த சீர்திருத்த காலத்துல ஒரு மனுஷன் வந்து ஒரு பியூரிட்டன் கிராமம்னு அந்த காலங்களில் இருந்துச்சு. நம்ம கால்வினிஸ்ட் போதகங்களை நம்பி அமெரிக்காலாம் விட்டு சில இடங்களில் போய் குடியிருந்தவங்க வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த ஒரு கிராமம்னு இருந்துச்சு. வேதத்துக்கு முக்கியம், சபைக்கு குடும்ப ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த மனிதர்கள். அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு வாட்டி போறார். அந்த கிராமத்துக்கு நுழையும் போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசமான அட்மாஸ்பியர். ஒரு இடத்துக்கு வந்த உடனே நமக்கு வித்தியாசமான சூழ்நிலை தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, அங்க வர ஒரு விசிட்டரும் பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இடம் கிறிஸ்தவ ஆவினால நிறைந்திருக்கு. எப்படி நிறைந்திருக்குன்னா, அங்க இருக்கிற மனிதர்கள் வந்து தாங்கள் நம்புற விசுவாசத்தை, தாங்கள் நம்புற சத்தியங்களை வந்து தங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நுணுக்கமா அதை எடுத்து காட்டுகிற விதத்துல அவங்க வாழ்க்கை இருக்கிறத அவர் பார்க்கிறார். போய் குடும்பம்னு பார்த்தோம்னா சபையும் இயேசுவும் பார்க்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. போய் அவங்க வேலை ஸ்தலத்துலன்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஒழுங்கா அந்த வேலை ஸ்தலத்துல இருக்கிறத பாக்குறாரு. ஒரு கவர்மெண்ட்ல சொசைட்டில அவங்க நடக்கிறத பார்த்தா பராமரிப்பை நம்பி கடவுள் கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காருன்னு நம்பி கவர்மெண்ட்டுக்கு அடங்கி இருக்கிறத அவர் பார்க்கிறாரு. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட அவர் என்ன சொல்றாரு, அதிசயத்துல அதிசயமா இருக்கு இந்த இடம். இது கடவுளுடைய, திஸ் இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் காட்ஸ் சர்ச். எழுதியிருக்கிறார், கடவுளுடைய சர்ச்சினுடைய உருவம் எனக்கு இங்க இந்த இடத்துல தெரியுதே, இதுக்காகத்தான் இயேசு மரித்தார் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு அவர். பரலோக சாம்பிள் மாதிரி இருக்கே இந்த இடம், பரலோக சாம்பிள் மாதிரி இருக்கே. என்னங்க அந்த இடத்தை பத்தி நீங்க கொஞ்சம் விவரிக்க முடியுமா அப்படின்னா, அவர் என்ன விவரம் கொடுக்கிறாருன்னா, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒருமனம், ஒவ்வொருத்தரும் ஒரு சிமெண்டட், ஒரு பரிசுத்த ஒத்துமையில ஒட்டி இருந்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்கிறவர்களா நான் பார்த்தேன். பலவீனரா இருக்கிறவங்க, தரித்திரரா இருக்கிறவங்க, தப்பு செய்யறவங்களுக்கு பரிதபிப்போடு பிட்டியபிளா அவங்க இருந்து கவனிச்சுக்கிறவங்களா பாக்குறாங்க. அவங்களுக்கு துன்பம் கஷ்டம் உபத்திரவம் அவமானம் வரும்போது காமா சகிச்சு மன்னிக்கிறவர்களா பாக்குறாங்க. அப்படி இவர் பார்த்துட்டே வர சமாதானத்தை தேடுகிறவர்களா பாக்குறாங்க. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் என்ன பாக்குறேன்னா, அந்த பிரைட்னஸ், அவங்க முகத்துல இருக்கிற பிரகாசத்தை பார்த்தோன்னா கடவுளுடைய புன்னகையில் கீழே வாழ்ற மனுஷர்களுக்கு தான் அந்த பிரைட்னஸ் இருக்கும். லிவிங் அண்டர் த ஸ்மைல் ஆஃப் காட் அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. கடவுள் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணி சந்தோஷப்படுறாருன்னும் போது அந்த மனுஷன் மூஞ்சில பிரைட்னஸ் தெரியும் பாருங்களேன். அந்த பிரைட்னஸ் அவங்க முகத்துல நான் பார்த்தேன். அந்த சமுதாயத்தை பார்க்கும்போது என்ன, அந்த மனுஷன் அந்த இடத்துக்கு போய் அவ்வளவுதானா, எருசலேம் சபைக்கு ஆரம்பத்துல வந்தவங்க திருப்பி உங்க ஊருக்கு போவாம அங்கேயே இருந்துட்ட மாதிரி இந்த மனுஷன் அந்த ஊருக்கு போனவன் சாகுற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டார். அந்த இடத்த விட்டே போலியா, என்னங்க ஏங்க போகல அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, அப்பா உலகத்துல வேற எங்க நான் போட்டோம், எங்க போட்டோம், ஏன் பாவமோ பொய்களோ ஃப்ராடோ ஏமாத்துறவங்க பிரிவினை நிறைந்த உலகத்தில் இங்க பார், ஒரு மியூசியம் பீஸ் இருக்குது பார், என்ன ஒரு 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 அன்பின் ஆலயம், உலக அதிசயம் இது, 7 கடல் தாண்டி போய் பார்த்தாலும் தகும். அந்த மாதிரி ஒரு சபை, அந்த மாதிரி ஒரு அதிசயமான கூட்டத்தை நான் பார்க்கிறேன். என்ன ஒரு அதிசயம், பரலோக குடியிருப்பு. ஒரு சூடா இருக்கிற வனாந்திரத்துல ஒரு பாலைவனை சோலை, ஓயசிஸ் ஆஃப் த டெசர்ட்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான உலகத்தில் ஒரு நல்ல குளிர சந்தோஷமா இருக்கிற ஒரு இடம் மாதிரி எனக்கு தெரியுது. உலகத்துல எங்க பார்த்தாலும் ஃப்ராடு ஏமாத்தம் இருள், ஆனா ஒளி வீசுற ஒரு மலை மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்க பார்த்தாலும் வெறுப்பு, எங்க பார்த்தாலும் கோபம் சுயநலம் நிறைந்த ஒரு சமுத்திரத்துல ஒரு அன்பின் தீவு மாதிரி எனக்கு இது தெரிஞ்சிச்சு. அதனால இந்த இடத்த விட்டு அவர் போகல. யோவான் எழுதுற மாதிரி தேவனுடைய சன்னிதியில் புதிய எருசலேம் இறங்கி வருதுன்ற மாதிரி எனக்கு இறங்கி வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த இடம். ஆகவே அந்த இடத்த விட்டு நான் போகல அப்படின்ற. ஏன் இவ்வளவு விவரம் சொல்றேன்னா, நம்ம சபைக்கு யாராவது வந்துட்டு இப்படி ஒரு விவரம் நம்மளை பத்தி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறீங்க, நம்ம சபையா யாரு போய் இப்படி சொல்ல போறாங்க உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதி இயேசு கிறிஸ்து வந்து செத்தது வந்து இப்படிப்பட்ட மக்களை ஏற்படுத்துறதுதான், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு தான். இன்னைக்கு நம்ம படிச்ச பகுதிய ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணாம என் வாழ்க்கை சபை வாழ்க்கையில இதுதான் என்னுடைய ரூல் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா நம்மளுடைய சபையும் அப்படி மாற முடியும். பாருங்களேன், இன்னைக்கு பேதுரு நமக்கு சொல்ல போற காரியங்களை நம்ம கவனிச்சு பார்ப்போம். பொண்ணு பேதுரு 3:8 அவர் சொல்ற காரியங்கள் பாருங்களேன், இந்த உலகத்துக்கு இயேசு மெய்யாகவே தேவன், அவருடைய சுவிசேஷம் இந்த உலகத்தை ரட்சிக்கும் என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நம் அப்படி ஒரு கூட்டமா ஏற்படுத்துறதை விட பெரிய காணிக்கை நம்ம செலுத்த முடியாது. பாருங்களேன், அதற்காகவே இயேசு வந்தார் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு. ஆகவே பேதுரு வந்து அவருடைய நிருபத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம், அவருடைய ரட்சிப்பின் நம்மளுடைய ரட்சிப்பின் மகத்துவம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு சுவிசேஷத்துக்காக எப்படி வாழணும் இல்லைங்களா, எப்படி வாழணும், ஒரு எக்ஸலன்ட் லைஃப் எப்படி வாழணும், சுவிசேஷம் நம்ம மூலமா பரவணும், சுவிசேஷம் மற்றவங்க நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையை பார்த்து சுவிசேஷம் பக்கம் வரணும்னா நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு 1 பேதுரு 2:11 ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, மாம்ச இச்சைகளை விட்டு நீங்கள் விலகி, அந்நியர்களும் பரதேசிகளான நீங்க மாம்ச இச்சைகளை விட்டு நீங்க விலகணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை செய்து விட்டு நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் அவர் தொட ஆரம்பிச்சார். முதலாவது எங்க ஆரம்பிச்சாரு, சமுதாயத்துல நம்ம எப்படி வாழணும் பாத்தீங்கன்னா 2:13-17 வரைக்கும் ஒரு சொசைட்டில நம்ம எப்படி வாழணும், கவர்மெண்ட் நம்ம எப்படி மதிக்கணும். 2:18-25 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம வேலை ஸ்தலத்துல எஜமான்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னாரு. 3:1-6 வரைக்கும் மனைவிகள் அவங்க புருஷர்கள் முரட்டுக்கு குணம் புருஷர்களா இருக்கலாம், அவிசுவாச புருஷர்களா இருக்கலாம், வசனத்துக்கு கீழ்படியாத புருஷர்களா இருந்தாலும் அவங்களை எப்படி மாத்தணும், மாத்திர மாதிரி அவங்க எப்படி வாழணும், மனைவிகள் எப்படி வாழணும். அதுக்கப்புறம் 3:7 புருஷர்கள் எப்படி விவேகத்தோடு தன்னுடைய மனைவிகளை கனம் பண்ணி எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதியை தொடர்றார். நம்ம வாழ்ற இன்னொரு பகுதி என்ன, சர்ச் இல்லைங்களா, சர்ச் லைஃப், சர்ச் லைஃப் அது ரொம்ப முக்கியம். ஆகவே இதுவரைக்கும் மனைவிகளே வேலைக்காரர்களே புருஷர்களே அப்படின்னு பேசுற பேதுரு இப்ப என்ன சொல்றாரு, யாருக்கு பேசுறாரு, நீங்கள் எல்லோரும். அப்படின்னா இது எல்லோரும் காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம், இது எல்லோருடைய கடமை. சபையில நான் இருக்கிறேன் அப்படின்னா எல்லோருடைய கடமை, இது நான் இப்படி இருக்க வேண்டியது கடமை. மனைவிகளேன்னு சொல்லும் போது ஒருவேளை நீங்க தூங்கி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இப்போ சொல்லும் போது நீங்க எல்லாரும் கேட்கணும். அதான் எல்லோரும், நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. என்ன பாக்குறோம், நம்ம எல்லோரும் என்ன சொல்றாருன்னா நம்ம எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தரோடு எப்படி நடந்துக்கணும், நம்மளுடைய ஆட்டிடியூட் என்னவா இருக்கணும் அப்படின்றார். அது 8 வசனத்துல சொல்லி 9 வசனத்துல அப்படி ஆட்டிடியூட் இருக்கிறவங்க நமக்கு கஷ்டம் அவமானம் வரும்போது அதுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கணும்ன்றார். அதுக்கப்புறம் தொடர்ந்து 10:12 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சங்கீதம் எடுத்து அதை சப்போர்ட் பண்றார். அவர் சொன்னது பாத்தீங்கன்னா அதான் உருவம். நம்ம தொடர்ந்து இப்ப 8:9 பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம், நம்ம என்ன செய்யணும்ன்றது ஒண்ணுமே சொல்லல, அதுல நம்ம எப்படி இருக்கணும்ன்றார். அவர் ஆட்டிடியூட், நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், 5 adjectives தமிழ்ல, இங்கிலீஷ்ல 5 adjectives தமிழ்ல என்ன, விவர பேருன்னு கூட சொல்லலாம். விவர பேருன்னா அவன் ஒரு நல்ல பையன் அப்படின்னா நல்லதுன்றது வந்து ஒரு adjective, அவனை விவரிக்கிற ஒரு பேர். அந்த மாதிரி 5 adjectives யூஸ் பண்றாரு. அந்த 5 adjectives யூஸ் பண்ணி நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய மனப்போக்கு எப்படி இருக்கணும் வெளியில பாக்குற மனிதர்கள், நம்ம சபையை விவரிக்கணும்னா இந்த வார்த்தைகளை வச்சுதான் விவரிக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எப்படிப்பட்டவங்க? ஒரு மனம் உள்ளவர்கள், அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள், அவர்கள் சகோதர அன்புள்ளவர்கள், அவர்கள் உருக்கம் உள்ளவர்கள், அவர்கள் இணக்கம் உள்ளவர்கள். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் ஒரு உண்மையான சபையை உலகம் விவரிக்கணும். அதுக்காகத்தான் ஒரு அட்ஜெக்டிவ்ஸ், அஞ்சு அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றாரு. பாருங்களேன், சபையனுடைய அலங்காரம் இதுதாங்க. நல்லா ஒரு ஸ்டேஜை போடலாம், பூவெல்லாம் வைக்கலாம், பில்டிங்கை நல்லா வச்சிருக்கலாம், அதெல்லாம் வச்சிருக்கலாம். ஆனால் ஆவிக்கூறிய அலங்காரம் இதுதான். சபை வந்து ஒரு நெக்லஸ் போடுற மாதிரி, பாருங்க நெக்லஸ்ல ஒரு அஞ்சு முத்து இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அஞ்சு முத்துக்களும் ரொம்ப முக்கியம். அந்த அஞ்சு முத்துக்கள் மாதிரி நமக்கு ஒரு அலங்காரம் சொல்றார். சபையை அலங்கரிப்பது எப்படி, நம்ம சபை இன்னும் எப்படி அலங்கரிக்கலாம், இங்க சொல்றாரு பேதுரு. பாருங்களேன், அஞ்சு அலங்காரங்கள் என்ன, இந்த அஞ்சு காரியங்களை சொல்றார் பவுலும். அவருடைய நிருபங்களை இதெல்லாம் வலியுறுத்துறத நம்ம பார்க்கலாம். ஒரு இடத்துல உண்மை, உழைப்பு, உயர்வு. உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? உண்மை, உழைப்பு, உயர்வு. சர்வனா தங்கரத்னம் ஸ்டோர்ஸ்ல இதை போட்டிருப்பாங்க, போட்டோ போட்டு. உண்மை, உழைப்பு, உயர்வு. நம்ம அந்த மாதிரி ஒரு அஞ்சு காரியத்தை நமக்கு போட்டுக்கணும் சபைக்கு. என்ன? ஒரு மனம், இரக்கம், அன்பு, உருக்கம், தாழ்மை. இணக்கம்ன்றது தாழ்மை. இது அஞ்சு காரியங்கள் நம்ம மனசுல மனப்பாடம். நம்ம சபை உருப்படணும்னா இந்த அஞ்சு காரியங்கள் இருந்தா தான். நம்ம சபை காஸ்பல், நம்ம சபையை பார்த்து மற்றவங்க காஸ்பல் பக்கம் திரும்பணும்னா இந்த அஞ்சு காரியங்கள் சபையில இருக்கணும். பாருங்க, இதைத்தான், இதை வச்சுதான் நம்ம சபையை விவரிக்கணும். ஆகவே இது ஒன்னு ஒண்ணு வேகமா நம்ம பார்ப்போம். முதலாவது எடுத்துக்கிட்டோம்னா, முதலாவது என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்கள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா யூனிட்டின்னு வருது. இன்னொன்னு ஹார்மோனியஸ், நல்ல வார்த்தை ஹார்மோனியஸ். அப்படின்னா ஒரு ஹார்மோனியா, ஒரு நூறு பேர் நின்று பாடினாங்கன்னா ஒருத்தர் பாடுற மாதிரி ஒரு சத்தம், ஒரு ஒத்துமை எப்படி வருது பாருங்களேன். அது ஹார்மோனியஸா, கயான் கயான் அங்கங்க சவுண்டு வருது இல்லை, ஹார்மோனியஸா ஒத்துமை. பைபிள் எவ்வளவு விவரிக்கப்படுது தெரியுங்களா, இது எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறதுன்னு நீங்க பார்க்கலாம். வேகமா சில பேர் சில வசனங்களை படிக்கலாம். ரோமர் 12:15. இன்னொருத்தர் ஒன்னு குறைந்தர் ஒன்னு எடுத்துக்கலாம். ரோமர் 12:15.
நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை
ஒருமனப்பட்டு. பாருங்களா, அங்கேயும் ஒருமனப்பட்டு. 1 Corinthians 1:10.
சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்.
பாருங்களா, ஒருமனப்பட்டு, பிரிவினை இல்லாமல் ஏக சிந்தனை உள்ளவர்களா இருங்கள். ஒரு வசனம் படிப்போம், பிலிப்பியர் 2:2.
நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களா இருந்து.
பாருங்க, ஏக சிந்தை. நியூ டெஸ்டமெண்ட் சபைக்கு சொல்லப்படுற முக்கியமான காரியம் வந்து ஏக சிந்தனை. வி ஷுட் ஆல் பி லைக் மைண்டட், ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாருங்களேன், சபை ஒருமனப்பட்டாதான் காஸ்பலுக்கு ஒரு பெரிய சாட்சியா நம்ம இருக்க முடியும். பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம். அதனால இது ஏதோ எங்கேயோ தொங்கி எல்லாரும் ஒன்னா எல்லாம் வாங்க, எல்லாரும் கூட்டம் சேர்ந்து கோயில் கும்பல்ல கோவிந்தா போடுங்கன்ற பேச்சு இல்லை. என்ன, யாருக்கு இது சொல்றாருன்னு பார்க்கணும். இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிச்ச கூட்டத்துக்கு தான் அவர் சொல்றாரு இல்லைங்களா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்நியர்களும் பரதேசிகளா இருந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ஜீவனுள்ள நம்பிக்கையோடு வாழ்ந்து சுதந்திரத்துக்காக காத்திருக்கிறவங்க, ஆவியினால் மறுபடியும் பிறந்தவங்க, ஜீவ கல்லுகளா கட்டப்பட்டு கொண்டு வருகிறவர்கள், இந்த காஸ்பலுடைய ரட்சிப்பினுடைய சகல காரியங்களையும் ஆத்துமால உணர்ந்து ஆனந்தத்தோடு மகிழ்ந்து இருக்கிறவங்க தான் இப்படி ஒன்னா இருக்க முடியும். பாருங்களா, இதெல்லாம் அனுபவிச்சவங்க தான் ஒன்னா இருக்க முடியும். அதனால அர்த்தம் இல்லாம ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், இயேசு நம்மள எல்லாம் ஒன்னா இருக்க சொல்லிட்டாரு. அதனால எல்லாம் ஆர்சி எல்லாம் கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிடுங்க, ஜெகோவா விட்னஸ கூப்பிடுங்க, இந்துவை கூப்பிடுங்க, எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொன்னா நம்ம சண்டை போடணும் அப்படி இல்லை. இயேசுடைய மிக தீவிரமான ஆசை நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். எப்படி ஜெபம் பண்ணாரு, அவர் சாகிறதுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான ஜெபத்தை பண்ணார். என்ன பண்ணாரு அவர் அந்த நேரத்துல, பிதாவே இவர்கள் எல்லோரும் ஒன்றா இருக்க வேண்டும். எப்படி ஒன்னா இருக்கணும், நீ அது வந்து அதனால எல்லாரும் கூட்டு சேர்ந்து எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். அந்த ஒருவே காரியத்தை வச்சுக்கிட்டு ஒண்டி பேசக்கூடாது. முன்னாடி என்ன சொல்றாருன்னு பாக்கணும். என்ன சொல்றாரு தெரியுங்களா, நீயும் நானும் ஒன்றா இருப்பது போல் இவர்களும் ஒன்னா இருக்கணும். அது முக்கியமா புரியும். அதை விட்டுருவாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஒண்டி சொல்லுவாங்க. இல்ல, பிதாவும் குமாரனும் எப்படிங்க ஒன்னா இருக்கிறாங்க, எதுல ஒன்னா இருக்கிறாங்க, சத்தியத்துல ஒன்னா இருக்கிறாங்க இல்லைங்களா, ஒரே சத்தியத்துல ஒன்னா இருக்கிறாங்க. ரெண்டாவது பரிசுத்தத்துல ஒன்னா இருக்கிறாங்க. பரிசுத்தம் இல்லைன்னா அவங்க ஒன்னா இருக்கவே முடியாது. இயேசு பாவமாய் மாறும்போது பிதா என்ன பண்ணாரு, ஒன்னா இருந்தாங்களா, கைவிட்டாருன்னு பாக்குறோம். அதனால அவங்க சத்தியத்தில் ஒன்னா இருக்கிற மாதிரி, பரிசுத்தத்துல ஒன்னா இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒன்னா இருக்கணுமே தவிர, திருடனுங்க கொள்ளக்காரனுங்க சபையில திருடுறவங்க பாவத்தை பொறுத்துக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போன்ற பேச்சே இல்ல. அதனாலதான் ஒன்னா இருப்போம், ஒன்னா இருப்போம், அவங்களுக்கு சேருவோம், இவங்க கிட்ட சேருவோம்னு இல்ல. சத்தியத்துல நம்ம ஒன்னா இருக்கணும், பரிசுத்தத்துல நம்ம ஒன்னா இருக்கணும், அதுதான் அங்க முக்கியம். ஆகவே அதை முக்கியமா புரிஞ்சுக்க பார்க்கணும். வேதத்துக்கு விரோதமா இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஒன்னா இருக்க முடியாது, அதை நம்ம கவனிச்சுக்க பார்க்கணும். இது வந்து ஒரு கட்டாயமா ஃபோர்ஸ் பட்ட ஒத்துமை இல்லை. ஆகவே ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாலும் என்கிட்ட எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கெல்லாம் நம்மளா ஒன்னா இருந்துடலாம் இல்லைங்களா, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அப்படி சொல்லப்படல, நம்ம எல்லாருக்கும் வித்தியாசங்க இருக்கு. ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, ஒரே காரியத்தை ரெண்டு மனுஷருங்க ஒரே மாதிரி சிந்திக்கவே முடியாது இல்லைங்களா, ஒரே மாதிரி பார்க்கவும் முடியாது, அதை ஒரே மாதிரி வெளிப்படுத்தவும் முடியாது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் வித்தியாசமா படைச்சிருக்கிறார் இல்லைங்களா. நம்ம பல விஷயங்களை வித்தியாசமா இருக்கிறோம் பாருங்களேன், எவ்வளோ விஷயங்களை நம்ம வித்தியாசமா இருக்கிறோம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு பொலிட்டிக்ஸ்ல நம்ம எல்லாரும் ஒன்னா யோசிக்க முடியுமா, இல்ல நம்ம துணி வாங்குறதுல எல்லாம் ஒன்னா யோசிக்க முடியுமா, இல்ல பிள்ளைகளை எப்படி தண்டிக்கணும்ன்றதுல ஒன்னா யோசிக்க முடியாது. சமையல் எது வித்தியாசமா இருக்குது. ஆனா அந்த என்ன, அதான் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, இது யூனிட்டிக்கு அழைக்குது. நம்மள யூனிட்டிக்கு யூனிஃபார்மிட்டி இல்ல. அப்படின்னா யூனிஃபார்மிட்டினா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், வித்தியாசமே இருக்கும், இல்ல யூனிட்டி வெரைட்டி இருந்தாலும் அதுல ஒத்துமை நமக்கு இருக்கணும், ஒத்துமை இருக்கணும், அதுதான் நம்ம பாத்துக்கணும் பாருங்களேன். அதுல பயங்கர ஒத்துமை நமக்கு இருக்கணும். எப்பேற்பட்ட ஒத்துமை, எதுல ஒத்துமை அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் சொன்ன மாதிரி சத்தியத்துல நமக்கு ஒத்துமை இருக்கணும். நம்ம எல்லாம் பல விதமா வளர்க்கப்பட்டவங்க, பல கலாச்சாரத்துல இருந்து வந்திருக்கோம், பல ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், ஆனா நமக்கு ஒரு காரியத்துல ஒத்துமை வந்துடணும். ஒரு போருக்கு போகும்போது ஒரு வாட்டி பல ஊர்ல இருந்து எடுப்பாங்க, பல ஜாதியிலேருந்து எடுப்பாங்க, பல மதத்துல இருந்து எடுப்பாங்க, எல்லாரையும் எடுத்துட்டு இன்டர்வியூ பண்ணாங்களாம். நீங்களாம் பல விதத்துல வந்துக்குவீங்க, ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்காம நீங்க எப்படிங்க ஒன்னா இருந்து போர் செய்ய முடியும் அப்படின்னும் போது ஒரு இவரு சொன்னார், சோல்ஜர், ஐயா நாங்கெல்லாம் வித்தியாசம் தான், பல வித்தியாசங்கள் எங்களுக்கு இருக்கு, ஆனா நாங்கெல்லாம் சேர்ந்த காரணம் வந்து எங்களுடைய வித்தியாசங்கள் எல்லாம் ஒழுங்கி போட்டுருச்சு அப்படிங்களா. இங்கிலீஷ்ல விவர் நல்லா சொல்லி இருக்கிறார், விவர் ஆல் டேக்கன் அப் இன் த காஸ் தட் ஆர் தட் இஸ் பிக்கர் தென் ஆர் டிஃபரன்சஸ். அப்படின்னா நம்ம ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த நோக்கம், அந்த குறிக்கோள் வந்து எங்களுடைய வித்தியாசங்களை எல்லாம் முழுங்க வச்சு எங்களை ஒண்ணுபடுத்திருச்சு. அதான் நம்மளுடைய நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்து, அவரோடு நம்ம சேரணும், அவரோடு அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருடைய சுவிசேஷத்தை உலகத்துல பரப்பணும், அதான் நமக்கு இருக்கிற நோக்கம் இல்லைங்களா. இயேசுவோடு இயேசுவை மகிமைப்படுத்தி அவர் சுவிசேஷத்தை உலகத்துல பரப்பணும். அந்த நோக்கம் நம்முடைய வித்தியாசங்கள் எல்லாம் சரிப்படுத்திடணும். அதெல்லாம் எவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் நம்ம ஒத்துமைப்பட்டுருணும் பாருங்களேன், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நோக்கத்தை நம்ம விட்டோம்னா தான் சுயநலமா போறது, அவர் சொல்றது எனக்கு செட் இல்லை, இவர் சொல்றது எனக்கு பிடிக்கிறது இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு வித்தியாசமான மனப்பான்மை செல்ஃபிஷ்னால வருது. இல்ல, நம்முடைய நோக்கம் எல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்தணும், அவருடைய காஸ்பிள உலகத்துக்கு கொண்டு போகணும். அந்த நோக்கம் இருக்கும்போது நமக்கு ஒத்துமை இருக்க முடியுங்க. உலகம் காணாத ஒரு தெய்வீக ஒத்துமை. ஏன் ஏன் ஒத்துமை நம்மள எவ்வளோ காமனா இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரே அன்பினால நேசிக்கப்பட்டவர்கள், ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ஒரே ஆவியினால் பிறந்தவர்கள், ஒரே சரீரம். நம்ம என்ன என்ன சொல்லணும், ஒரே பாடி நம்ம ஆண்டவருடைய சரீரம், ஒரே உயிர் கொடுக்கப்பட்டவங்க, ஒரே பிதா நமக்கு, ஒரே ரட்சகர். இப்படி எல்லாம் ஒன்னா இருக்கிறவங்க நம்ம ஒத்துமை இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட ஒரு டிவைன் ஒத்துமை நமக்குள்ள இருக்கணும், ஒரே மனப்பான்மை. அதனால தான் ப்ராக்டிக்கலா இது ஒன்னொன்னு நம்ம எப்படி செய்யறோம், நம்ம ஒரு விசுவாச அறிக்கை வச்சிருக்கிறோம். நீங்களா கண்டதையும் விசுவாசிக்க கூடாதுன்னு இந்த கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத், இதை விசுவாசிக்கிறவங்க தான் நம்ம மெம்பர் ஆக முடியும் இல்லைங்களா, ஒரு மனப்பாடு இருக்கணும். அதனால தான் இதுக்கு அது எனக்கு ஒத்து இல்லை, இது எனக்கு ஒத்து இல்லைன்னா நம்ம சில நேரத்தில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க ஒன்னா நம்ம சபையில் இருக்க முடியாதுங்க, சில டைம் சொல்லி கூட அமுச்சிடுறோம், நீங்க இருக்க முடியாது. ஏன், நம்ம ஒரு மனப்பாடா இருக்கணும். சத்தியத்துக்கு விரோதமா நீங்க சிந்திச்சிங்கன்னா இருக்கக்கூடாது. நம்ம அதைத்தான் முயற்சி செய்யணும். நம்ம ஆராதனையிலையோ நம்ம செய்யற இதுங்களையோ ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்ட போது நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் ஒரு மனப்பாட்டுல நம்மள கட்ட நம்மள நினைக்கணும். பாருங்களா வித்தியாச வித்தியாசமா, சுயநலம் என் பேர் வரணும், ஒரிஜினலா என்ன பெருசா பேசணும்ன்றதுனாலதான் வித்தியாசம் பிரிவினை வருதே. பாருங்களேன் சபைகளை பிரிவின வருதே, அதான் நான் நிக்கணும் இல்ல, இயேசு நான் குறையணும், இயேசு அவருடைய சத்தியம் அதிகப்படணும். அதுக்கு ஒத்துமையா நம்ம எல்லாரும் உழைக்கணும். அப்ப பாருங்களேன் ஆளே இல்லாம போய் ஒத்துமை இயற்கையா வருது. சரி, முதலாவது ஒரு மனப்பாடு, அதைத்தான் உலகம் முதலாவது நம்மள பார்க்கணும். ரெண்டாவது குணம் என்ன, இரக்கம் உள்ளவர்கள். இரக்கம் உள்ளவர்கள், இரக்கம்னா இங்கிலீஷ்ல வந்து சிம்பத்தட்டிக்னு போட்டிருக்கு. சிம்பத்தட்டிக்னா பரிதவிப்பு உள்ளவர்கள். இன்னொரு வார்த்தை சொல்ல போனா ரொம்ப மத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்றவங்க. யோசிச்சு பாருங்களேன், சிம்பத்தட்டிக், மத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்றவங்க. இப்பெல்லாம் மனுஷங்க வந்து உலகம் என்ன பண்ணு தெரியுங்களா, மிஷின் மாதிரி ஆயிட்டாங்க. ஃபீலிங்ஸே இல்லை மனுஷங்களுக்கு தெரியுங்களா, அதுதான் நம்ம ஜடோன்னுவோம் சில டைம்ல. ஃபீலிங்ஸே இருக்கிறது இல்லை, மத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும். எந்த மாதிரி ஃபீலிங்ஸ், ரோமர் 12:15 இப்ப படிச்சோம், படிங்களா இன்னொரு வாட்டி.
சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள்.
பாருங்களேன்,
ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவராயிருங்கள்.
அதோடு தான் இது சேர்த்து சொல்றாரு, இதான் சிம்பத்தட்டிக். என்ன, சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகிறவர்களோடு துக்கப்படுங்கள் இல்லைங்களா. நம்ம இருதயம் கடினமாய் போகலன்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, மத்தவங்க துக்கப்படும் போது அவங்களோடு துக்கப்படுறது, ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு துக்கப்படுறது என்ன காட்டுது, நம்ம இருதயம் கடினமா இல்லைன்னு. வி சிம்பத்தைஸ் வித் தெம், அதான் சிம்பத்தி என்றது, எம்பத்தின்னுவாங்க. இன்னொன்னு, நம்ம சுயநலவாதிகளா இல்ல, பொறாம பிடிச்சவங்க இல்ல, பொருளாசை இல்லாதவங்க இல்லன்றது எதுல தெரியும் தெரியுமா, மத்தவங்க சந்தோஷப்படும் போது அவங்களோடு சந்தோஷப்படுறதுதான் இல்லைங்களா. மத்தவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு, மத்தவங்களுக்கு நன்மை நடந்திருக்குன்றதுல எனக்கு கிடைச்ச மாதிரி நான் சந்தோஷப்படுறேனே, அது என்ன காட்டுது, நான் சுயநலத்திலிருந்து விடுதலை பெற்றுவேன். மத்தவங்க சந்தோஷத்தினால ஐ ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. சில டைம்ல அவங்களோட நமக்கு சந்தோஷம் அதிகமாகும். அப்படி பட சொல்றாரு நம்மள, அப்படி மத்தவங்களோடு சந்தோஷப்படுங்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில வந்து ஆர்டினரி வாழ்க்கை தான் நமக்கு இல்லைங்களா. நம்ம வாரம் வாரம் TV9லயா போய் பேசுறோம், TV9லயா நமக்கு நடந்ததெல்லாம் சொல்றோம். என்ன ஆர்டினரி வாழ்க்கை, அதுல எந்திரிக்கிறோம், தூங்குறோம், துணிக்கு போடுறோம், வேலைக்கு போறோம், அப்படியே தான் ஆர்டினரியா போகுது. ஆனா சில நேரங்கள்ல பராமரிப்புல நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது, சில மரம் மேல உச்சகட்ட சந்தோஷமும் நன்மையும் நமக்கு நடக்குது, சில டைம்ல தான் நடக்குது. அந்த டைம்ல நடக்கும் போது ஆனந்தத்துல களி கூறும் போது, ஐயோ நான் தனியா களி கூறுனே நம்ம ஒருத்தரும் ஃபீல் பண்ணக்கூடாது. என்னோடு சந்தோஷப்படுற என் சபை இருக்குது, அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணனா என்னை விட அவங்க சந்தோஷப்படுவாங்கன்ற ஒரு லோன்லினஸ் நமக்கு இருக்கக்கூடாது. அதே நேரத்துல மலை மேல இருக்கும் போது கூட இல்ல, சில நேரத்துல பள்ளத்தாக்குல போற துக்கம், அழுகிற துக்கம், மரணத்தினாலேயோ பல காரணங்களால நமக்கு வரலாம் இல்லைங்களா, அழுகிற மாதிரி வரலாம். ஐயோ என் துக்கத்துல நான் தனியா இல்ல, என் துக்கத்தை ஷேர் பண்றவங்க என் கூட இருக்கிறாங்க, என் சபைகிட்ட நான் ஷேர் பண்ணலான்ற அளவுக்கு இருக்கலாம். அதான் சிம்பத்தட்டிக், புரியுதுங்களா, சிம்பத்தி, மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய சந்தோஷமும் சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகிறவர்களோடு துக்கப்படுங்கள், அதான் சொல்லுது. பாருங்களேன் நம்ம இப்படியா இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. உலகம் வந்து இந்த பாதிப்பை பார்க்கும்போது மா பயங்கர கன்ஃபியூஷன் ஆகாது, பா என்ன இவங்க சந்தோஷப்படுறவங்களோடு சந்தோஷப்படுறாங்க, இவங்களுக்கு என்ன பொறாமன்றது வராதா, இவங்களுக்கு என்ன சுயநலம்ன்றது இல்லையா, துக்கப்படுறவங்களோட துக்கப்படுறாங்களே அப்படின்றது அது ஆச்சரியமா ஒரு சாட்சியா உலகத்துக்கு இருக்கும். பாருங்களேன் அப்படித்தான் நம்ம சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படணும். நம்ம இப்படியா இருக்கிறோம், நமக்கே ஒரு தனி பாக்ஸ், என் குடும்பம், என் வீடு, என்னை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, என் கஷ்டங்களை நான் யாருக்கும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் இல்லைங்களா. அப்படி இருந்தா இப்படி எப்படிங்க மாற முடியும், யோசிச்சு பாருங்களேன். இல்லைங்க நான் யாருக்கும் என் கஷ்டங்களை நான் சொல்லிக்கிறது இல்லை, நான் யாருக்கும் என் இதை பேசுறது இல்லை, மற்றவங்களுக்கு எங்க தொல்லை கொடுக்கணும், அப்படி இருந்தால் நம்ம எப்படி இப்படி மாற முடியும்? இப்படி மாறணும்னா நம்ம மாறணும். இயற்கையாவே எனக்கு மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ற குணம் இல்லைனா அந்த இயற்கையை எடுத்து சிலுவையில் அறையணும். அறிஞ்சு நான் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும் என் சந்தோஷங்களை, என் துக்கங்களை ஷேர் பண்ணும். அதுக்கு தான் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். பாருங்களேன், நம்ம மாத்திக்கணும். நம்மள இப்படி இல்லவே இல்லை நம்ம. பாருங்களேன், நம்ம மாத்திக்கணும். என்ன செய்யணும்? அதுக்காகத்தான் நம்ம இந்த ஃபேமிலி வீக் ப்ரேயர்னு வச்சிருக்கிறோம். ஏன் கூட்ட கூட்டமா நம்மளால பண்ண முடியாதுன்னு, ஸ்மால் ஸ்மால் குரூப்பா நம்ம அந்த ஐக்கியத்துக்கு வர முடியுமா? சின்ன சின்ன ரெண்டு ரெண்டு குடும்பம், மூணு மூணு குடும்பம் சேர்ந்து அந்த ஐக்கியத்துக்கு வர முடியுமா? அது சிம்பத்தட்டிக், மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க சந்தோஷத்துல பங்கு பெற்று அப்படி வர முடியுமான்னு பிராக்டிக்கலா அதை பண்ண பாக்குறோம். போன வாரம் நம்ம செஞ்சோம், எவ்வளவு நல்லா இருந்துச்சு, யோசிச்சு பாருங்களேன். ஆகவே இது வந்து பவுல் பேதுரு வந்து என்ன யூகத்தில் எழுதுறாரு, இந்த மனுஷருங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரோடு அந்யோன்யமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனஸ்டா இருக்காங்க, ஓப்பனா இருக்காங்க. அப்படி இருந்தா தான் இப்படி இருக்க முடியும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கவே முடியாது. நம்ம அப்படி நம்ம மாற பார்த்துக்கணும். இயேசுக்கு என்ன போட்டிருக்கு? நம்மளை நம்மளுக்கு பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர்கள் நமக்கு இல்லாம, நம்மை போலவே எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர், சேம் வேர்டு, நம்மளை பார்த்தவர் பரிதபிக்கிறார், பரிதபிக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நான் ஒரு பாயிண்ட படித்தேன், மோசேவை ஆண்டவர் ஏன் பிரதான ஆசாரியரை ஆக்கல அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றார். அழகா இருக்குது. ஏன்னா மோசே வந்து பேலஸ்ல வளர்ந்தவர், அவருக்கு வந்து சாட்டை அடி நான் வாங்கினதில்ல, செங்கல் செஞ்சதில்லை, அடிமையா அவர் இருந்ததே இல்லை. அவருக்கு வந்து ஒரு இஸ்ரவேல் ஜனங்களோடு அந்த கஷ்டம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஆரோனுக்கு தெரியும். நம்ம வந்து மேல உக்காந்துக்கிட்டு அதனாலதான் ஆரோனை செலக்ட் பண்ணார். ஏன்? ஒரு பிரதான ஆசாரியர் அந்த மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு பக்கத்துல இருந்து பார்த்து அனுபவிச்சு அவங்களோட பரிதபிக்க முடியும். நம்ம மேல உக்காந்து பரிதாபப்பட முடியும், ஆனா கூட இருந்தா தான் பரிதபிக்க முடியும். புரியுதுங்களா வித்தியாசம்? அவங்களுடைய ஷூஸ்ல இருந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணி அவங்களோடு இருந்து செய்யறது தான் பரிதபிப்பு. அப்படி நம்ம இருக்கணும், நம்மள மாத்திக்கணும், நம்ம காரியங்களை மாத்தி அமைக்கணும், இப்படி நம்ம ஆகணும்னா பாருங்களேன். அது ரெண்டாவது பாயிண்ட். இது காஸ்பலுக்கு நம்ம உண்மையா ஆண்ட ஒரு சுவிசேஷத்தின் படி நம்ம வாழணும்னா இப்படி நம்மள மாத்திக்கணும். ஒரு மூணாவது பாயிண்ட் நம்ம படிப்போம். மூணாவது என்ன சொல்றாரு? சகோதர ஸ்நேகம் உள்ளவர்கள். பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். ஒரே வார்த்தை, ரெண்டு வார்த்தை தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை வருது. பிலடெல்பியோஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையை எடுத்து ரெண்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்துக்கு ஒளியா சாட்சியா நம்ம ஒரு நல்ல சபையா இருக்கணும், இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கணும்னா முதலாவது நம்ம ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தருடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ற பரிதபிக்கு உள்ளவர்களா இருக்கணும், மூணாவது சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கணும். பிரதர்லி லவ், பிரதர்லி லவ், பிரதர்லி லவ்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். வேதம் அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. இயேசு என்ன சொன்னாரு? இதனாலே உலகம் என்னுடைய, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளுவாங்க. எதனாலே? நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருந்தால் இல்லைங்களா, அன்பா இருந்தால். நான் அவர் சாவரத்துக்கு முன்பதாக சொல்லிட்டு போனேன், எங்க அம்மா சாவரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு போன ஒரு காரியம், சாகுற காலெல்லாம் கழுவிட்டு அந்த தேவன் சொல்றார், நான் உங்கள் மேல் அன்பா இருந்தது போல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. அதை விடவே இல்லப்பா யோவான். எந்த அளவுக்கு போறாரு? நீ அந்த அன்பு இல்லடா மனுஷனா இருந்தா எப்படியா நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும்? திட்டுறாரு இல்லைங்களா? அன்பு இல்லாதவன், தன் சகோதரனை சிநேகிக்காதவன் கொலபாதகனா இருக்கிறான் அப்படின்னு திட்டுறாரு. அன்பு இல்லாத நம்ம இருக்கவே கூடாது. சகோதர அன்பு, பிரதர்லி லவ், நம்ம பேசிட்டு போயிடலாம் இல்லைங்களா? இது வந்து ஒரு எப்படிங்க அன்பு வரும், அவர் மேல எனக்கு லவ்வே வரமாட்டேங்குதுங்க, எப்படிங்க நான் அவர் லவ் பண்றது அப்படின்ற பேச்சே இல்லை. லவ்னா ஒரு சென்டிமெண்டலா, ஐயோ அப்படி எப்படின்னு சென்டிமெண்டலா சாஃப்டா பேசுறது இல்ல. லவ் உலகம் காணும்படிக்கு லவ் இருக்கணும்னா என்னங்க லவ்? நம்ம ஆக்ஷன்ல தெரியணும் லவ். தியாகத்தோடு அவங்களுக்கு நம்ம செய்யற சேவை இருக்குதே அதுதான் லவ், அன்செல்ஃபிஷ் சர்வீஸ். அது ஆக்ஷன்ல தெரியணும் இல்லைங்களா? அது சென்டிமெண்டலா இல்ல, நான் எனக்கு லவ் ஃபீலிங் வர்றதுக்காக காத்து இல்ல, நான் லவ் பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கேன். இட்ஸ் லவ் ஆஃப் வில்லுன்னுவாங்க. எனக்கு ஃபீலிங்காக நான் காத்து இல்ல, நான் நேசிக்கணும். இயேசுக்காக நான் நேசிப்பேன். அவர் நேசிக்கிற மாதிரியே இல்லை, அவர் பார்த்தா குட்டியே போகக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா இயேசுக்காக நான் நேசிப்பேன், அப்படித்தான் நம்ம இருக்கணும். அது கரெக்ட் என்பதனால் நான் நேசிப்பேன் அப்படின்னு நேசத்தை காட்டணும். அது அதுதான் தெய்வீக அன்புன்னு கூட சொல்றோம் நமக்கு, இல்லைங்களா? ஆகவே இது பாத்துங்களேன், இதை வந்து நம்ம இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலா செய்யறது இல்லைங்களா? பரிதவிக்கு வெட்னஸ்டே ஒரு ஃபேமிலி ப்ரேயர் வைக்கிறோம், அந்த மாதிரி எதோ ஒன்று செய்ய பார்க்குறோம், விசுவாச அறிக்கை வைக்கிறோம், ஒருமனப்பாடுக்கு, இதை எப்படி ப்ராக்டிக்கலாக செய்யறது அப்படின்னா நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ஆரம்பத்தில் ஃபீலிங் இல்லாமல் தான் இருக்கும், நான் அனுபவத்தில் பார்த்தது சொல்கிறேன். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய ஆரம்பித்தோன்னா அப்போ தான் பரிசுத்தாவே இயேசுடைய அன்பை நம்ம இதயத்தில் ஊற்றி நம்ம கண்களை பயன்படுத்துகிறாரு, நம்ம கையை பயன்படுத்துகிறாரு, நம்ம கால்களை அவங்க மேலே அன்பு செய்கிறதுக்கு இயேசு பயன்படுத்துறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க முடியுது. எல்லாரையும் நான் நேசிக்கணும், எல்லாரையும் நான் நேசிக்கிறோன்னு உட்காந்துட்டு இருந்துடாமல் நம்ம அன்பை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்டையாவது ஆரம்பிக்கணும், இல்லைங்களா? ஒருத்தர் அன்பு ஒருத்தர் அவர் மேலே நான் நேசத்தை காட்ட போகிறேன். ஜென்ரலாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காம என்கிட்ட நெருங்கி யார் இருக்காங்க, என் பக்கத்தில் யார் இருக்காங்க, என்னால் ஈஸியாக நேசிக்கக்கூடியவங்க யார் இருக்காங்க ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து அவங்களுக்காக ஜெபிக்கிறதோ, அவங்கள விசிட் பண்ணுறதோ, அவங்களோடு சேர்றதோ, அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறதோ, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை ஏதாவது செஞ்சு பாருங்களேன். நம்ம யாருக்காவது ஒன்று செஞ்சோன்னா அவங்க மேலே அது அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இயேசுடைய அன்பு அதிக அதிகமாக நம்ம மனசில் ஊற்ற ஆரம்பிக்கிறேன். எனக்கும் அப்படி அன்பெல்லாம் இருக்குல்ல பாருங்களேன், அந்த லவ் ரியலாகவே அவங்க மேலே அக்கறை வருது. நம்ம யாராவது ஒருத்தருக்கு நல்லது செஞ்சோன்னா அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக அக்கறை வருது இல்லை, யோசிச்சு பாருங்களேன். அவங்க மேலே ஒரு தகப்பன் போல் அக்கறை வருது. அந்த மாதிரி தாங்க இயேசுடைய அன்பை நம்ம கற்றுக்க முடியும் பாருங்களேன். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரில் ஆரம்பிங்க, சும்மா உட்காந்து நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு இல்லாமல் சகோதர அன்பு நான் எப்படி கற்றுக்கிறது ப்ராக்டிக்கலாக? யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மேலே ஆரம்பிக்கணும். சரி, அது சுயநலமற்ற ஒரு சேவையில் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போது ஹோலி ஸ்பிரிட் வந்து ரோமரில் போட்டிருக்கு, பரிசுத்தாவியானவர் இயேசுடைய அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றுவார். அன்பு நம்மளை பல விதத்தில் மாற்றிடுவோங்க. ஏன்னா சுயநலவாதிகளாக நம்ம இருக்கும்போது நம்முடைய எனர்ஜிஸு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பிளான்ஸ் எல்லாமே அந்த செத்த கடல் சுயநலத்தில் தான் போயிட்டுருக்கோம். எனர்ஜி முயற்சி எல்லாமே அது ஒன்றுத்துக்கும் ஆகாது. சுயநலம் இன்னும் நம்மளை கஷ்டம் தான் படுத்தும், வாழ்க்கையை இன்னும் வெறுக்கத்தான் செய்யும். ஆனால் அன்பு என்ன செய்யும்? அந்த அங்கே ஓடுற ஆறு, சுயநலத்தில் ஓடுற ஆறு மற்றவங்க மேலே ஓட வைக்கும். அவங்க மேலே யோசி, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை பாரு, நம்ம கஷ்டம்லாம் பெருசாக தெரியாது, அவங்க மேலே அன்பு செய்ய பாரு, பாருங்களேன் வாழ்க்கை லெகுவாக மாறிப்போகுது. மற்றவங்க மேலே பார்க்கும்போது, மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது, ஐயோ அவங்களுக்கு எவ்வளோ குறைவாக இருக்கிறாங்களே, ஐயோ நமக்கு எவ்வளோ இருக்கேன்றத நமக்கும் குறைவே, நம்ம குறை பாரம் பெருசாக தெரியறது இல்லை மற்றவங்க மேல அன்பு காட்டும் போது. ஓகே, மூணாவது சகோதர அன்பு. சரி, நாலாவது பார்ப்போம். மன உருக்கம் உள்ளவர்கள் பாருங்களேன், ரொம்ப ரிச் வேர்டு இது, ரொம்ப ரிச் வேர்டு. என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்கு? எபேசியர் 4:32 அது போட்டிருக்கு. என்ன வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு மன உருக்கம்னு போட்டிருக்கு, ஆனா வயிறு உருக்கம் உள்ளவர்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா வயிற்றுல இருக்கிற விசரா, வயிற்றில் இருக்கிற சகல காரியங்களும், லிவரு, கிட்னி, இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உருகிறவர்கள், வயிறே உருகி போகிறவங்கன்னு அர்த்தம். என்னத்துக்கு அந்த வார்த்தை போட்டிருக்குன்னா, கிரேக்கில் அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு வர ஃபீலிங்ஸ் வந்து மேல் பார்வையான ஃபீலிங்ஸ் நெஞ்சிலேருந்து தான் வருது, ஆனால் அடி வயிற்றுலேருந்து வர ஃபீலிங்ஸ்ன்னு இருக்கே சொல்லுவாங்க இல்லையா, அடி வயிற்றுலேருந்து வலிக்குதுன்னு, அந்த ஃபீலிங்ஸை பற்றி தான் போட்டுக்கு. ரொம்ப ஸ்ட்ராங், ஆழமான ஃபீலிங்ஸ் தான் மன உருக்கம் உள்ளவர்கள் பாருங்களேன், மன உருக்கம் உள்ளவர்கள். அடி வயத்துலேருந்து ஃபீல் பண்ணுறவங்க, அந்த கெட்ட குமாரன் திருப்பி அப்பாவை பார்த்து பண்ணி தொட்டிலாம் வந்துட்டு திருப்பி வரும்போது அவங்க அப்பா வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே மன உருகினார் அப்படின்னு, அந்த வார்த்தை மனது உருகினார் அப்படின்னு போட்டிருக்கு. இது பாருங்களேன், இது வந்து எந்த மாதிரி ஃபீலிங்கு அப்படின்னா, மற்றவங்க மேலே ஃபீல் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அந்த ஃபீலிங் வந்து நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழமாக தீவிரமாக அந்த ஃபீலிங் இருக்குன்னா, மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற அளவுக்கு நம்மளை தள்ளுற ஃபீலிங் அது. இது வந்து கடவுளுடைய குணாதிசயம், தெய்வீக குணாதிசயம். ஏன் கடவுள் நம்மளை பார்த்து எந்த அளவுக்கு நம்ம மேலே பரிதபித்து ஃபீல் பண்ணாரோ, எந்த அளவுக்கு மனதுருகினாரோ, தன்னுடைய நேச குமாரன் என்றும் பாராமல் அவரை கொடுக்க வச்ச தியாக எது செய்ய வச்சுச்சு, இந்த குணம் தான் செய்ய வச்சுச்சு. ஏன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இவர் அக்கறைப்பட்டார், மனது உருகினார், மனது உருகினார், அதுதான் அங்கே அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்களேன், இந்த உலகம் வந்து சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கா? நம்ம உலகம் ரொம்ப கடினப்படுத்தி வச்சிருக்கு. ஏன் இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லி தருது? உன்னுடைய மிஸ்டேக்கு நீ பார்த்துக்க, நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி அவன் கர்மம் அவன் அனுபவிக்கிட்டான். உன்னுடைய மிஸ்டேக், நீ தப்பு பண்ண, நீ அனுபவி அப்படின்ற அளவுக்கு தான் இந்த உலகம் வச்சிருக்கே தவிர, அது ரொம்ப பாவகரமான இருதயம். தீத்து 3:3 படிங்களா, இப்படித்தான் நம்ம எல்லாம் இருந்தோன்றார் பவுல். உலகம் இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் நம்ம இருந்தோம். இது பாவத்துல வாழ்ற ஒரு அறிகுறி, மன உருக்கம் இல்லாதவர்கள்.
ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும்
கீழ்படியாதவர்களும்
வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம்.
பாருங்களா, இப்படித்தான் வாழ்றது. யாரை பார்த்தாலும் வெறுப்பு, யாரை பார்த்தாலும் கோபம். ஐயோ இவங்க வந்துட்டாங்க, அது நடந்து ஒரு ஒரு துர்க்குணம் உள்ளவர்கள், ஒருவர் ஒருவர் வெறுக்கிறவர்கள். அது ரொம்ப மோசம். அப்படி இருந்தோம் நம்ம, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதான் உலகத்தின் நிலைமை பாருங்களேன். ஆகவே இன்னொரு வேர்டு இதுல கம்பேஷன், கம்பேஷன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப ஈஸி நமக்கு பாருங்களேன், பாடுகளை மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்து நம்ம இருதயம் மறுத்து போறதுன்னு இருக்கு தெரியுங்களா. மறுத்து போறதுன்னா என்ன சொல்றது, உணர்ச்சி அற்று போறது. மாறி போயிடலாம் நம்ம, உணர்ச்சி அற்று போயிடலாம் இல்லைங்களா. சுனாமியில 250,000 பேர் செத்தாங்கப்பா அப்படின்னா நமக்கு என்ன வருது, அது பழைய கதைங்க, அது முடிஞ்சு போன கதை. நியூஸ் பார்க்குறோம், 50 பேர் டெரரிஸ்ட் பாம்பு அட்டாக்ல செத்து போயிட்டாங்க, வெடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா அது திருப்பி பேப்பரை திருப்பிடுறோம். ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க ஒருத்தர், ஒரு கொலை நடந்துச்சு, ஒரு சூசைட் நடந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகுது பாருங்களேன், ஊருக்கு இருக்கா மனசு ஐயோன்னு நமக்கு வருதா, இல்லை மறுத்து போறது ரொம்ப ஈஸி பாருங்களேன். அது ரொம்ப ஈஸி மறுத்து போறது. ஈஸி நமக்கு சாக்கு போக்கு சொல்றது மற்றவங்களுடைய பாருங்களா, அந்த எண்ணிக்கை நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா போறது. நம்ம வந்து நம்ம நம்முடைய போக்கு மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து பாடுகளை பார்த்து நமக்கு கஷ்டம் வராம நம்ம அதை கவனிக்காம வேற பக்கம் போற அந்த போக்கை நம்ம மாத்திக்கணுங்க. மன உருக்கம் உள்ளவர்களா நம்ம ஆகணும். மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம வலியை அனுபவிக்க கத்துக்கணும் பாருங்களா. ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நமக்கு சாக்கு போக்கு சொல்றது கஷ்டம் ஈஸி, எனக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கேன்றது. ஆனா இதை அதை பத்தி சொல்லல, மத்தவங்க பாடுபடும் போது ரொம்ப ஈஸி இல்லைங்களா. மத்தவங்க பாடுபடுறத பார்த்தும் பார்க்காம போறது, இப்படி பண்ணிக்க முடியாது நம்ம, அப்படித்தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. பார்த்தும் உணராம போறது, அவங்க கஷ்டப்படுறாங்களேன்றது பார்த்தும் பார்க்காம அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அப்படி நம்ம இருக்கக்கூடாது பாருங்களேன். கடவுள் ஏன், கடவுள் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு கண்ணு, உணர்றதுக்கு இருதயம், உதவுறதுக்கு கையை கொடுத்துருக்கிறார். அது எல்லாத்தையும் கடினப்படுத்திக்கிட்டோம், பெரிய இழப்பு இழக்கிறவங்க நம்ம தான். ஏன் அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தின சரித்திரமே இல்லை, புரியுதுங்களா. ஆண்டவர் பயன்படுத்தின பெரிய மனிதர்கள் எல்லோருமே மனம் உருக்கம் உள்ளவர்கள். அந்த உருக்கம், அந்த வேதனை, அவங்களுக்கு அந்த பாடுகளை பார்த்து கொடுத்த பாரம் தாங்க அவங்க தான் பெரிய காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய வச்சுச்சு. யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்குமே அப்படித்தான். அது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இருதயத்தை வந்து குறுகலா சுருங்கி போன ஒரு நேரா என் வாழ்க்கை எனதுன்னு மற்றவங்களை பார்க்காம வாழ்ற வாழ்க்கை சுருங்கி போய் சின்ன இருதயமா மாறிட்டோம். அந்த கடலை போல, சமுதிரத்தை போல, வானத்தை போல மனசு படைச்சவங்க நம்ம எல்லாரும் மாறினோங்க. பெரிய இருதயம் எப்படி மாறும், மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து என்ன போடும், மனது உருகிறவர்கள், ரொம்ப உருகிறவர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பயன்படணும்னா இப்படிப்பட்ட மனிதர்களாக மாறினா தான் உண்டு, மனது உருகிறவர்கள். ஒரு ஒரு முன்மாதிரியை ஒருத்தரை பார்த்து கத்துக்குவோமே, இயேசுவை பாருங்களா. இதுல ரொம்ப முன்மாதிரியா இருந்தவர் இயேசு. எத்தனை வசனங்கள் வேணும், இயேசு எங்க பார்த்து எத்தனை வாட்டி வியாதியஸ்தரை பார்க்கிறாரு, பார்த்தோம் ஐயோ நான் சிலுவைக்கு போகணும், ஐயோ அந்த வேலை இருக்குது, இவங்களுக்கு காஸ்பல் சொல்லணும், அதை பண்ணணும், செர்மன் ப்ரிப்பேர் பண்ணணும், அதெல்லாம் விட்டுட்டு அவர் போலாம் இல்லையா, அவரும் பண்ணணும் இல்லையா, எவ்வளோ காரியங்கள். அவர் எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லைன்னு போயிருந்துருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டைமும் பாருங்களேன், வசனங்களை படிங்களா, மத்தேயு 14:14 படிங்களா.
இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி
திரளான ஜனங்களை கண்டு தாங்க மனதுருகி. 15:32 மத்தேயு.
பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக
பரிதபிக்கிறேன். 20:34 மனதுருகி பாருங்களேன். அதே மார்க் 1:41 நான் சொல்லிட்டே போலாம் வசனங்கள், எத்தனை வாட்டி சொல்லணுங்க, இயேசு மனதுருகினார் மனதுருகினார். மனதுருகி தொட்டு சித்தமுண்டு சுத்தமாகும். இயேசு ஏன் அற்புதம் செய்யணும், இயேசு ஏன் அற்புதம் செய்யணும், வியாதிகளை ஏன் சுகப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அவருடைய சத்தியத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் தான் மேசியானு அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம்தான். ஆனால் இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, அது வேற எப்படியோ நிரூபிச்சிருக்கலாம், வானத்துல இருந்து நெருப்பை கொண்டு வந்திருக்கலாம், கடலை பிரிச்சிருக்கலாம், மேஜிக் செஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் என்ன முடிவு பண்ணாரு, மனுஷனுடைய வியாதியை சுகப்படுத்தி என்னுடைய பவரை காட்டுறேன்னு முடிவு பண்ணது. காரணம் தூரத்துலேருந்து பேசியிருந்தா சுகம் இருந்திருக்காதா? அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இயேசு போய் என்ன பண்ணாரு, தொட்டு. ஏன் தொடுறாரு யோசிச்சு பாருங்களா, தொடுறாரு. அதாங்க கடவுளுடைய இருதயம், த ஹார்ட் ஆஃப் காட். தொட்டு சுகப்படுத்தினார், தொட்டு சுகப்படுத்தினார். ஒரு வசனம் படிங்க, மத்தேயு 9:36.
அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை எழுதி.
இல்ல 9 படிங்க, 9:36.
அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருங்கி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுது, வேலையாட்களோ கொஞ்சம்.
பாருங்களேன், இந்த வசனம் என்ன ரொம்ப ரொம்ப உணர்த்துச்சுங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் வேர்டு அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. நான் சொன்ன மாதிரி என்ன வேர்டு, கிரேக்ல வந்து இந்த மாதிரி வார்த்தையே இல்லையா, அந்த மாதிரி வார்த்தையே இல்ல. அப்போஸ்தலர்னத்தான் ஏற்படுத்தினதா இந்த வார்த்தையை. மனது உருகிறதுன்றது நமக்கு ஈஸியா வந்துருச்சு, ஆனா அவங்க யூஸ் பண்ண வார்த்தை வந்து நான் சொன்ன மாதிரி வயிற்றுல இருக்கிற கிட்னி, ஸ்டமக், இன்டெஸ்டைன் எல்லாம் உருகி போற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம எப்படி உணர்த்துறது, ஒரு மிக 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 ஆழமான ஃபீலிங் நிறைஞ்ச ஒரு வார்த்தை. அவர் பார்த்து அந்த ஜனங்களை பார்த்து மனது உருகினார், மனது உருகினார். யோசிச்சு பாருங்களேன், இங்க இருந்து வலி வருதுன்னு இருக்க, இங்க இருந்து வலி வருதுன்னு பயங்கரமா வருதே அப்படின்னு. சில நேரங்களில் நம்ம ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டோம்னா, ஒரு பயங்கர அகோர காட்சியை பார்த்துட்டோம்னா வயிறுலாம் கொமட்டி வெளியே வருதுன்னு இல்லையா, வலி எவ்வளோ எடுக்கும், அங்கே ரொம்ப வலி வருது. அந்த மாதிரி இயேசுக்கு வலி வந்துச்சு, அதான் மனது உருக்குறதுன்றது, உருகி போச்சு, இதெல்லாம் உருகி வெளியே வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி டீப் ஃபீலிங்கை பற்றி பேசுதுங்க, மனது உருகினார் இயேசு. ஏன் அப்போஸ்தலருங்க வந்து இயேசு பக்கத்துல இருந்து, ஏன் அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணணும், இயேசு பக்கத்துல இருந்து பார்த்துருக்குறாங்க, அவர் கண்ணை பார்த்துருக்குறாங்க, எப்பவும் பிரகாசமா இருக்கிற முகம் அந்த நேரத்தில் சுருங்கி போய், மூக்கு முடியெல்லாம் சுருங்கி போய், அது கண்ணெல்லாம் அப்படியே உள்ள போய் வெடிஞ்சு கண்ணில இருந்து அவருக்கு தண்ணி வருதுன்னா, அவர் பரிதபிப்பில் அவர் நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி அவர் முகத்தை பார்த்ததுனால, நம்ம பாஷையில வார்த்தைகளே இல்லை என்பதற்காக இப்படி ஒரு வார்த்தையை அவங்க ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணார் அவர். கடவுள் நேசிக்கிறாரா, கடவுள் அன்பு செய்கிறாரா, மனுஷங்களாம் நம்மளாம் சிந்திக்க முடியாதபடிக்கு, அனுபவிக்க முடியாதபடிக்கு கடவுள் அன்பு செய்கிறாரா? அந்த கடவுளை எடுத்து ஒரு மனுஷ உடம்புல போட்டோன்னா, அந்த உடம்பு கடவுள் மாதிரி நேசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த உடம்பு சுக்கு நூறா துடிச்சு போவோம் தெரியுமா, துடிச்சு போயும், வதச்சு போயிடும், வறுத்து போயிடும். அது அந்த கடவுளுடைய நேசத்தை சரீர உடம்புல அவர் நேசிக்கிறாருன்னா, அவர் உடம்பே பெண்டை சுருங்கி போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பார்த்து மனதுருகினார். அதான் அங்க போட்டிருக்கு, மனதுருகினார். அவர் கண்ணெல்லாம் பாருங்க, இயேசு அழுதாருன்னு வருது இல்லைங்களா. அழுதாருனா, இயேசு அழுதாருன்னா அவர் உண்மையா அழுதாருங்க இல்லைங்களா. எப்படி அழுதுருப்பார், தேம்பி தேம்பி அழுதார். அவருடைய எமோஷன்ஸ் ரொம்ப டீப், ரொம்ப டீப். அப்பா அவருடைய அந்த ஆத்மாவே சுருங்குற அளவுக்கு, அந்த ஆத்மாவே நொறுங்குற அளவுக்கு அந்த அன்பு அவரை பண்ணியிருக்கும். அந்த உடம்பு ரொம்ப வதச்சிருக்கும், ஆழமா நம்மளால அனுபவிக்க முடியாத அளவுக்கு கடவுளுடைய அன்பை அவர் உடம்புல அனுபவிச்சிருக்கிறார். பாருங்களேன், ஏன் அப்படி அனுபவிச்சிருக்கிறாரு, ஏன்னா அந்த வலி, அந்த வேதனை அவர் பார்க்கிறாரு. அந்த மனுஷருங்களை என்ன பார்க்கிறாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் அவங்க எல்லோரும் தோய்ந்து போயிருக்கிறத பார்க்கிறார். நமக்கு அந்த காட்சி, அவரு சரீர தேவைகளுக்குன்னு ஓடி வராங்கன்னா சரீர தேவைகளை தாண்டி அவரு ஆவிக்குரிய தேவைகளை பார்க்கிறார். ஒரு நல்ல மெய்ப்பருங்க இல்லையே இவங்களை நடத்துறதுக்கு, ஐயோ அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு சுக்கு நூறா கொலை உயிரா குத்து உயிரா கடக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்களே, அந்த மாதிரி ஆத்ம விதத்துல கடக்குறாங்களே அந்த மெய்ப்பருங்க. என்ன பண்றாங்க, செய்ய வேண்டிய அந்த மெய்ப்பருங்க வந்து கால கைய பிச்சு துண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பரிசேயர்களும் கள்ள போதகங்களும் செய்யறாங்களே. ஐயோ கவனிக்க ஜனங்களை யாரும் இல்லையேன்னு பார்த்து பரிதவிக்கிறார். மெய்ப்பனில என்ன வசனம் போட்டிருக்கு படிங்க, 39. மத்தேயு 9:39.
அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி.
அவர்கள் மேல தான் அந்த சிதறப்பட்டு இருக்கிறபடினால் உதவியற்ற நிலையில அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவியற்ற நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் அந்த இருக்கிற கள்ளப்போதகருங்க வந்து உண்மையான காஸ்பலா சொல்றாங்க இல்லையே, பொய்ய சொல்லி அதை சொல்லி ஏமாத்துறாங்களே, ஆவிக்குரிய நிலைமையில அப்படி இருக்கிறாங்களேன்னு பார்த்து, அவரு காஸ்பல் சொல்றவங்க அவங்கள நல்லா நடத்துற மெய்ப்பருங்க இல்லையேன்னு பார்த்து மனதுருகி, ஐயோ அவங்க ஆத்ம தேவைகள். அதனாலதான் சொல்றாரு அறுப்பு வரப்போதே. அறுப்புனா என்ன, அறுப்புனா ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் வரப்போதே என்ன பண்ண போறாங்க இவங்க, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. பேசுற ஆளுங்கத்தான், வந்துட்டு போற ஆளுங்கத்தான், திருடனுங்கத்தான் இருக்கிறாங்களே வேலைக்காரர்களோ, நான் என்ன பண்ணுவேன். அவர் மனது உருகிறார், வேலைக்காரர்கள் இல்லையே, வேலை செய்யறவங்க இல்லையே, எல்லாம் வந்துட்டு போறவங்க பேசிட்டு போறவங்க பார்த்துட்டு போறவங்க கள்ள போதவங்க தான் இருக்கிறாங்களே, வேலைக்காரர்கள் இல்லையேன்னு பார்த்து அவர் மனது உருகிறார். ஜட்ஜ்மெண்ட் வரப்போதே, நம்ம பாட்டுல வர மாதிரி பாருங்களேன், காடுகளிலும் பல நாடுகளிலும் எஞ்சனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, போய் சொல்றவங்க யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த மனதுர்கள் தாங்க. என்ன செய்யறது, ஐயோ ஓநாய்களா இருக்குதே, ஓநாய்களா இருக்குதே, வேலைக்காரங்க இல்லையே, வேலைக்காரங்க இல்லையே, ஆசிர்வாதம் அற்புதம் கேட்கறவங்க தான் இருக்கிறாங்க, வேலைக்காரங்கள் இல்லையே அப்படின்னு பாருங்களேன். என்னை போல் அன்பு செய்யறவங்க இல்லையே, என்னை போல் நடந்திட கால்கள் வேண்டும் அவர் கேட்கிறார் இல்லைங்களா, அதான் அவருடைய மனது உருகுதல்ங்க. அதை பார்க்குறோம், மனது உருகிறார். அந்த அதுதான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்படுறத பார்க்குறோம். டெண்டர் ஹார்ட்டட் கம்பேஷன், நம்ம மற்றவங்களுடைய பாடுகள் மேலே, ஆத்தும பாடுகள் மேலே வர ஃபீலிங், அதை பற்றி தான் இங்கே பேசப்படுது. அந்த ஆழமான ஃபீலிங் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ரொம்ப ஈஸி உலக மனுஷர்களாக கடினப்பட்டவர்களாக ஆகிறது, உலகம் நம்மளை அப்படி செஞ்சிட முடியும். தேவனால் பயன்படுத்தாத ஆயுசா போயிடும் நமக்கு, பாத்துக்கணும். சரி, அடுத்தது குணத்தை பார்ப்போம் வேகமா.
இணக்கம் உள்ளவர்களுமா இருந்து,
இணக்கம் உள்ளவர்கள், இணக்கம் உள்ளவர்கள் அப்படின்னா, இணக்கம்னா ராங் வேர்டு, அது தமிழ்ல ஒருவேளை சரியா டிரான்ஸ்லேட் பண்ணவர், தாழ்மை மனசு உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக இருந்து சிம்பிளா தாழ்மை உள்ளவர்கள். ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த குணம் இல்லாத இருந்தா இதான் ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்கும் இல்லைங்களா, இந்த கல்லுல தான் மற்ற கல்லெல்லாம் நிக்க வைக்க முடியும். இந்த குணம் இல்லாம இருந்தா எந்த குணமும் வர முடியாது. தாழ்மை இல்லைனா எனக்கு எப்படி மற்ற குணங்க வர முடியும், யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனப்பாடு கெடுறதே தாழ்மை இல்லாததுனால. நான் பெரியவன், என் பேச்சு எடுபடல, எனக்கு மரியாதை இல்லை, என்னை ஏத்துக்கல, எனக்கு என் பேர் இல்லை, அதனால தான் தாழ்மை இல்லாததுனால தான் ஒரு மனப்பாடு வர்றதில்ல. தாழ்மை இல்லாததுனால தான் என்ன வர்றதில்ல, இறக்கம் வருமா, தாழ்மை இல்லாதவனுக்கு எங்கெங்க இறக்கம் வரும், தாழ்மை இல்லாதவனுக்கு சகோதர அன்பு எப்படி வரும், தாழ்மை இல்லாதவனுக்கு மன உருக்கம் எப்படி வரும் பாருங்களேன். இதுதான் ஃபவுண்டேஷன், தாழ்மை உள்ளவர்கள் பாருங்களேன், தாழ்மை உள்ளவர்கள். பிலிப்பி 2:3 ஒரே ஒரு வசனம் படிங்க.
ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள்.
ஒன்றையும் வீண் பெருமையினால எனக்கு ஏன் பெருமைன்றத ஒண்ணு கூட செய்யக்கூடாது, சபை உருப்பண்ணா அதுல ஒண்ணு கூட செய்யக்கூடாது. தாழ்மையினால என்ன நினைச்சுக்கணும், என்னை விட மத்தவங்க உயர்ந்தவங்க அப்படி நினைக்கிறோமா, நமக்கு மனசு இருக்கா அப்படி நினைச்சவங்களுக்கு தான் இந்த குணங்க வர பாருங்களேன். என்னை விட மற்றவங்க பெரியவங்க, என்னை விட எப்படி போன குணத்துல நடத்தல, இல்லை இயேசு அவங்களுக்காக செத்துருக்கிறார், ரொம்ப விசேஷம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. என்னை விட மற்றவங்க ரொம்ப விசேஷவங்க, என்னை விட மற்றவங்க முக்கியம். இந்த தாழ்மைன்றது பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆண்டவர் அடியாடிச்சு சொல்கிறார். அது இல்லைன்னா நீ எதுலேயுமே வளர முடியாது, எந்த கிருபையிலையும் வளர முடியாது. நீதிமொழிகள்லாம் சொல்கிறார், தாழ்மை இல்லாததுனால தான் பிரிவினைகள் வருது, தாழ்மை இல்லாததுனால தான் அழிவு வருது, தாழ்மை இல்லாததுனால தான் கெட்டு போகிறது, தாழ்மை இல்லாததுனால தான் சப் கிருபையே கிடைக்காம போனால் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தராரு இல்லைங்களா, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இவ்வளோ அது ரொம்ப முக்கியங்க. நம்ம ரொம்ப பேசுறது ரொம்ப ஈஸி, தாழ்மை ரொம்ப முக்கியம். ஏன் இயேசுவை பார்க்குறோம் இல்லைங்களா, இயேசுடைய தாழ்மையை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும். ஒருத்தர் சொல்றாரு, எப்படியா ஒரு கிறிஸ்தவனுக்கு பெருமை வர முடியும், ரொம்ப நல்லா பக்திவான் கேட்கிறார், எப்படி பக்தி வர முடியும், அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அந்த இயேசு சகலத்தையும் பிதா தன் கையில் கொடுத்திருக்கிறாரு என்பதை அறிந்து என்ன பண்ணாரு, ஒரு டவலை எடுத்து கட்டிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் காலை கழுவ போனாரு. அந்த இயேசுன்னு நம்ம நம்பி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்ற ஒரு மனுஷனுக்கு பெருமை இருந்துச்சுன்னா இது ஒரு இயற்கைக்கே மாறுபாடானது, வரலோகமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடியது, ஒரு வினோத பிராணி அது அப்படின்றார். இந்த இயேசு தாழ்மை உள்ள இயேசு, அந்த இயேசுனால ரட்சிக்கப்பட்ட அந்த இயேசு கூட இருக்கிற அந்த இயேசு ரொம்ப முக்கியம். தாழ்மைன்றது பாருங்களா, மற்றவங்களை பெருசா என்றது மற்றவங்கள, ஏன்னா சீரழிந்த சத்தியத்தை நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா, சீரழிந்த சத்தியம் நம்ம ஒன்றுமே இல்லை, நம்மள நம்மகிட்ட ஏதாவது இருக்குன்னா ஆண்டவருடைய கிருபை அப்படின்னும் போது தாழ்மை காண்டி நமக்கு இல்லை, ரொம்ப ரொம்ப ஆபத்தா போயிடும் பாருங்களா. எல்லாமே தேவன் கொடுத்திருக்கிறார், அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சிலுவைக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன் தாழ்மை ரொம்ப இருக்கணும். ஆகவே இந்த அஞ்சு குணாதிசயம் பாருங்களேன், காஸ்பலுக்காக நம்ம நிற்கணும். நம்ம சபையை பார்த்து ஆண்டவர் இயேசு மெய்யாகவே உலகத்துக்கு வந்தார், அந்த ஆரம்பத்தில் ஒரு மனுஷன் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி மக்கள் நம்ம சபையை பார்த்து பரலோக ருசியை காணணும்னா இந்த அஞ்சு ஆட்டிடியூட்ஸ் நமக்கு இருக்கணும், அஞ்சு ஆட்டிடியூட்ஸ் இல்லைங்களா. நம்ம சபையை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் பின்னாடி பேசி ஒருத்தர் ஒருத்தர் கேவலப்படுத்துறவர்கள் இல்லை, இவர்கள் ஒருமனப்பட்டவர்கள். எவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் அவங்கள ஒருமனம் பார்க்கலாம். இவங்க ஒருத்தர் ஒருத்தரை குற்றப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் அவங்க கஷ்டப்பட்டோம் இது பட்டோன்றல பரிதபிக்கிறவர்கள், இவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷத்துல பகிர்ந்துக்கிறவங்க, தியாகத்தோடு மற்றவங்களுக்கு சுயநலம் இல்லாம சேவை செய்யறவங்க, இவங்க மற்றவங்கள ஒரு ஒரு மன உருக்கம் உள்ளவர்கள், இவங்க மிகுந்த தாழ்மை, ஒருத்தர் ஒருத்தரை விட மற்றவங்க தான் பெரியவங்கன்னு நினைச்சுக்கிறவங்க, இவங்க பாருங்களா அவர் ரொம்ப முக்கியம், அவர் ரொம்ப விசேஷம்னு நினைச்சுக்கிறவங்க. இப்படி உலகம் பார்த்தா தான் நம்மள எங்க பாக்குறோம், இந்த சபைய எங்க பாக்குறோம், இப்படி பார்த்தா தான் இதாங்க காஸ்பல் சர்ச், காஸ்பல் சர்ச். இப்படிப்பட்டவங்க நம்ம வேகமாக இன்னொரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வசனத்தை பார்த்து முடிச்சிருவோம். இப்படிப்பட்டவங்க பாருங்களேன் ஒன்பதாவது வசனத்தில் என்ன சொல்றாரு,
தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி
ஆசீர்வதியுங்கள். ரொம்ப ஈஸி பிரதர், இப்படி நான் இருந்தேன்னா என்ன எல்லாரும் மெரிச்சிட மாட்டாங்களா, என்ன எல்லாரும் கேவலப்படுத்திட மாட்டாங்களா, என்ன எல்லாரும் ஏமாத்த மாட்டாங்களா, ஏன் சபைக்குள்ளேயே நடக்கலாம், என்ன எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்களா, என்ன கேவலப்படுத்த மாட்டாங்களா, அவமானம் பேச மாட்டாங்களா, இப்படி ஆட்டிடியூட் இருந்தா நம்ம அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அவமானம் வரும்போது நம்ம என்ன செய்யணும். அவர் சொல்றாரு பாருங்களேன், தீமைக்கு தீமையை சரிகட்டாமல் பழி வாங்காமல் உதாசீனம்னா என்ன அர்த்தம், கேர்லெஸ்ஸா நம்மள இன்சல்ட் பண்றது, அவமானப்படுத்துறது, நம்மள இதை பண்றது, அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு பழிக்கு பழி வாங்காமல் நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, என்ன செய்யணும், ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். நமக்கு யாராவது தீமை அவமானம் செய்யும் போது நம்ம என்ன செய்யணும், இந்த கிறிஸ்தவங்களை யோசிச்சு பாருங்களேன், அவங்க இருக்கிற பாடுக்கு அவங்களை என்ன கூப்பிடுவாங்களாம், அவங்க இருக்கிற நாயங்கன் தான் கூப்பிடுவாங்களாம், இந்த கிறிஸ்தவ நாயில வாங்க இங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க என்ன சொல்லலாம், மனசுல சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவ நாயா இருக்கலாம், நீ அந்நிய பண்ணின்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா, அப்படி திட்டிக்கலாம், அப்படி நீங்க சொல்லக்கூடாது, அதை செய்யாதீங்க தான் பேதுரு சொல்றாரு. இது பல வசனங்கள்ல இருக்கு, நம்ம பார்க்கலாம். இயேசுவே சொல்லியிருக்கிற, உங்களுக்கு சத்ருகளுக்கு நீங்கள் ஜபம் பண்ணுங்க, உங்களை நேசிக்கிறவர்களே நீங்க நேசிச்சாங்கன்னா நீங்க எப்படி கடவுளுடைய பிள்ளையா இருக்க முடியும் பாருங்களேன். படிங்களேன் இந்த மத்தேயு 5:38. இது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம், நம்ம பேசலாம், ரொம்ப கஷ்டம். படிங்க,
கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு
கன்னத்தை உங்கள் சத்ருக்களை சிநேகிதங்கள் பாட்டிப்போர்.
சரி படிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகிதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
அப்படி செஞ்சா
இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள்.
பாருங்களா, நம்ம எப்படி இப்படி இருக்கிறது? நம்மனால இருக்க முடியாது. கடவுள் இப்ப கடவுள்னால தான் இப்படி இருக்க முடியும். கடவுளுடைய பிள்ளைகளா நம்ம இருந்தா தான் இப்படி இருக்க முடியும். கடவுளுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா தான் இப்படி இருக்க முடியாது. என்ன அடையாளம்? இருக்க மனுஷனால இப்படி இருக்கவே முடியாது. கடவுளுடைய ஆவி இருந்தா தான் இப்படி இருக்க முடியும். நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கலாம். ரோமர் 12:14 போட்டிருக்கு, 1 Thessalonians 5:15 போட்டிருக்கு, பழிக்கு பழி வாங்காமல் ஆசீர்வதிங்கள் ஆசீர்வதிங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வதிங்கள் அது மாத்திரம் இல்லை, பாருங்களா, பழிக்கு யாராவது நம்மளை குற்றப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, நம்ம என்ன சொல்லலாம், கண்ட்ரோல் பண்ணி நம்ம பவர்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். திட்டக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் மனசுக்குள்ள திட்டிக்கலாம், திட்டிக்க முடியாது அப்படி இப்படின்னு திட்டிக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, மனசுக்குள்ளேயே திட்டிக்க, மனசுக்குள்ள இருந்து ஆசீர்வாத வெளியே வரணும். ரொம்ப கஷ்டம். இப்போ எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துடலாம், ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்ம ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும். முடிகிற காரியமா இது? முடிகிற காரியமா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே நமக்கு சில நேரங்களில் வருது, அவங்களை தண்டியும் ஆண்டவர், அவர்களை கடிந்து கொள்ளும் ஆண்டவர், அவர்களை சபிச்சிரும் ஆண்டவர், என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு வருது. ஆனால் கிருபை வேணும், ஆண்டவருடைய பிள்ளை ஆவி வேணும். ஆவியை ஜபிச்சா தான் இப்படி ஜபிக்கும். ஆண்டவரே அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க நீ பார்க்குறேன், எனக்கு எவ்வளோ வேதனை ஏற்பட்டுச்சு, மனசு உடஞ்சி போச்சு நீ பார்க்குறேன். அப்படியெல்லாம் இருந்தாலும் ஏன் ஃபீலிங்ஸை நீ கேர் பண்ணாமல் அவங்கள ஆசீர்வதியும் ஆண்டவர், அதுக்கு தாங்க கிருபை வேணும். நான் இப்படி ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் ஃபீலிங்ஸை கவனிச்சிக்காம, என் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, அவங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர், அப்படி கேட்கறதுக்கு தான் கிருபை வேணும். பாருங்களேன், அதுதான் நம்மளை அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது மெதுவாக நம்ம ஃபீலிங்ஸை மாற ஆரம்பிக்குது. நம்ம ஃபீலிங்ஸ் ஆனஸ்டாக தான் இருக்கும், நம்ம கோபம் தான் வருது, வெறுப்பு தான் வருது, ஆனால் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க மேலே மாற ஆரம்பிக்கும் இல்லைங்களா, வெறுப்பு குறைய ஆரம்பிக்கும். ஆசீர்வாதம்னா என்ன? எல்லாரையும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு போறது இல்லை. ஆசீர்வாதம்னா பல காரியம், அவங்களுக்காக ஜெபம் பண்றது ஒண்ணு இல்லைங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்றது, அவங்கள நேசிக்கிறது. இன்னொன்னு ஆசீர்வாதம்னா என்ன? அவங்க ஆசீர்வதி உண்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்னா அவங்களுக்காக நன்றியா இருக்கிறது. அதுவரே இப்போ உன் அன்பை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஆண்டவருடைய அன்பை காட்டுறது, ஒரு வார்த்தையில சொல்ல போனா மன்னிக்கணும் இல்லைங்களா. சிம்பிள், நமக்கு தீமை செய்யும் போது கெட்டது செய்யும் போது அவங்கள மன்னிக்கணும். ஒரே ஒரு கதை உண்மையா நடந்த கதை. ஒரு மனுஷன் வந்து ஒரு பிள்ளை, அவனுக்கு ஒரே பையன், ரொம்ப பிரில்லியன்ட் பையன், வாலிபால்லாம் ரொம்ப ஃபேமஸ், இவர் ரொம்ப பக்திமான கடவுளில் நம்பி இருக்கிறவ. அவன் அந்த பிள்ளைய ரொம்ப உயிர் வச்சு வளர்த்தார். அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்து நல்லா கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட், வாலிபால்ல ஃபேமஸ், ரொம்ப மெடலெல்லாம் வாங்கின பையன். அவன் ஒரு வாட்டி சொந்த பையன் ஒரு வாட்டி ஒரு ஷாப்புக்கு போகும்போது ஷாப்பில் ராபரி நடந்துக்கிட்டு இருந்துச்சான். ராபரி நடக்கும்போது அந்த ராபரியில் அந்த கேஷியரை போய் இவன் சுட போனானா இவன் இந்த திருட, அந்த கேஷியரை காப்பாற்றணும்னு இவன் எப்படியாவது அவனை பொண்ணும் பண்ணாத ஒன்றும் பண்ணாதன்னு பேச்சுவார்த்தையிலே என்ன ஆச்சு, அந்த இவன் திருட வந்து ஏதோ அது ஏனோ தானோ ஒன்று பண்ணி அந்த பையனை சுட்டுட்டு ஓடிட்டான். அந்த பையன் அங்கேயே உளுந்து ரத்த இதாகி செத்து போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த அயாலை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களாம். இந்த அப்பா என்ன பண்ணாராம், ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கமிஷனர்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி எப்படியாவது போய் அந்த மனுஷனை பார்க்கணும், நான் ரெகுலராக போகிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு போய் ரெகுலராக பர்மிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போய் வாரம் போயிட்டு வந்தார். போயிட்டு என்ன ஆகி வாரம் போய் நல்லா திட்டிட்டு வர்றாரா ஒதுச்சு என்னடா போயின்னா, வாரம் போய் அவனுக்கு காஸ்பிளை சொல்லிட்டு வந்தார். காஸ்பிளை சொல்லிட்டு வந்து இந்த பையனை அவர் பாஸ்டர் ஆக்கணும்னு நினைச்சது, அந்த ஆள் வெளியே வரும்போது அவன் பாஸ்டர் ஆயிட்டான். தனக்கு நன்மை தீமை, இவ்வளோ பெரிய தீமை செஞ்சவர்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை செய்யறது பாருங்களேன். இதாங்க ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படி செய்யணும், என்ன வசனம் சொல்லுது, நீங்கள்
ஆசீர்வாதத்தை
சுதந்திரத்துக்கு கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் வந்து நீங்க பாவீங்க, உங்களை அழிச்சு பழி வாங்கியிருக்கணும், உங்களுக்கு நரகத்துல போட்டிருக்கணும், ஆனா உங்களுக்கு என்ன பண்ணாரு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுனா சுதந்திரம்னா நம்ம தகுதி, அதுக்கு நம்ம சம்பாரிச்சோமா, அதை சுதந்திரம்னா we didn't earn it. நம்ம கிருப நமக்கு சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளை இலவசமா மன்னிச்சு கிருப கொடுத்திருக்கிறாரு. நீங்க தானையா உலகத்துக்கு காட்டணும் என்ன அந்த கிருபன்றது, நீங்க தானையா உலகத்துக்கு ஆசீர்வதிக்கணும், நம்ம எங்க போனாலும் உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை வாடி வீசுறவர்களா நீங்க தானையா இருக்கணும். அதைத்தான் அவர் சொல்றார், ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்கிறார், இலவசமா மன்னிச்சிருக்கிறார் இல்லைங்களா, எத்தனை கோடி பாவங்கள், எவ்வளவு பாவங்களை மன்னிச்சு சுதந்திரித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி செஞ்சிருக்கிற நீங்க என்ன பண்ணணும், மத்தவங்க கிட்ட ஆசீர்வாதத்தை ஊத்துக்கிறவர்களா இருக்கணும். ஒரு மனுஷன் இருந்தாரா, அவருக்கு ரொம்ப அநியாயம் செஞ்சுட்டாங்க, ரொம்ப தப்பு செஞ்சுட்டாங்க, ஆனா பாசிட்டிவா எப்ப பார் மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யற மனுஷன், எப்படிங்க உங்களால இவ்வளவு பாசிட்டிவா இருக்க முடியுதுன்னு அவர் சொல்றாரு. நான் டெய்லி நான் ஜெபம் பண்றது என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில வர எல்லோருக்கிட்டையும் எல்லோரையும் நான் யார் எல்லார் மனுஷர்கிட்டையும் நீ யாருக்கிட்ட பேசணும், நீ யார ஆசீர்வதிக்கணும்னு இன்னைக்கு இருக்கிறியோ அந்த மனிதர்களே என் வாழ்க்கையில கொண்டு வரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிப்பார். காலையில ஜெபம், நீ யார ஆசீர்வதிக்கணும், நீ யார்கிட்ட பேசணும்னு விரும்புறீரோ அந்த மனுஷங்களை என் வாழ்க்கையில கொண்டு வரும் ஆண்டவரேன்னு தான் ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது பிரச்சனையா மனுஷங்களை பார்க்க மாட்டார். ஒருவேளை இந்த மனுஷனுக்கிட்ட ஆண்டவர் ஆசீர்வாதம், என் மூலமா ஆண்டவர் பேசணும், என் மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார் போலன்னு தான் மனுஷர்களை பார்த்து பழகுவாராம். யோசிச்சு பாருங்களேன், அந்த மனுஷர்கள் எத்தனையோ பேர் அவர்கள் மூலமா ஆசீர்வாதம் அவர் மூலமா வந்துச்சு, நமக்கு அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அதான் சொன்ன, நீங்க அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஏன், ஆபிராமுடைய வாக்கு தத்துவம் என்ன, ஆபிராம் கொடுத்தது, ஆபிராமே உன் மூலமா உன் சந்ததிகள் மூலமா உலகத்துல இருக்கிற சகல குடும்பங்களுக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுக்கறேன். நம்ம ஏன் இப்படி இருக்கணும் தெரியுமா, நம்ம மூலமா பல பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு இல்லைங்களா, பல பேருக்கு நம்ம மூலமா ஆண்டவர் அவர் ஆண்டவருக்கு நம்ம மூலமா தான் செய்யணும்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதை மாத்துவாரா, இல்ல, ஆபிராம் உடன்படிக்கை நம்ம மூலமா ஆசீர்வதிக்கணும்னா இந்த அஞ்சு குணாதிசயம் நமக்கு இருந்தா தானே. யோசிச்சு பாருங்களேன், மனது உருக்கம், இறக்கம், இறங்குறது, மனுஷன் கஷ்டங்களை பார்க்கறது, மனுஷர்களோடு பழகிறது, அது இருந்தா தானே நம்ம மூலமா ஆண்டவர் மற்றவங்களை தொட முடியும். எங்க போனாலும் நம்ம ஆசீர்வதிக்கிற ஜனங்களாக மற்றவங்களுக்கு நன்மை செய்ய, ஓ சின்னது சொன்னா கோவம் வந்துருது, இன்னொரு வாட்டியும் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு கோவம் வந்துருது. நம்ம அப்படி இருந்தா எப்படிங்க நம்ம ஆசீர்வாதத்தை பரப்புற, ஆசீர்வாதத்தை வீசி வாழுகிற ஜனங்களா நம்ம இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், இப்படி இருந்தா தான், இப்படி காண்டி நம்ம மனசு மாறி போச்சுன்னா நம்ம கண்கள்லாம் திறக்கப்பட்டு சுத்தி சந்தர்ப்பங்கள் தெரியும், கடின இருதயம் காட்ட மாட்டேது. இயேசுதான் சொல்றாரு, கண்ணை திறந்து பாருங்கள், அறுப்பு மிகுதியா இருக்கு பாருங்கள்ன்றாரு. நம்ம நெஞ்சு இருளா இருக்குது, சந்தர்ப்பமே தெரிய மாட்டேது நமக்கு. இப்படி நம்ம மனசு மாறி போச்சுன்னா எத்தனை சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் நம்ம காட்டுவார், எத்தனை மனிதர்கள் நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்படலாம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டான்.